गभस्ति नेमिः सत्त्वस्थः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो देवेशो देवभृद्गुरुः 65वां श्लोकम् 486वां नाम गभस्ति नेमिः என்கிற நாம இதற்கு முன்னால ஒரு 9 நாமாக்களாக சூரியனை சொல்லக்கூடியதான நாமாக்களா பார்த்து கொண்டே வந்துட்டிருக்கோம். பிரகாச வடிவமாக இருக்கக்கூடியதான தத்துவத்தை, பகவானுடைய ஸ்வரூபம் பிரகாச விமர்சமயமாக இருக்க, பிரகாசம் ஒளியை தருவது, ஞானத்தை கொடுப்பது, விமர்சம் அந்த ஞானத்தை இந்த ஜென்மாவில் நாம் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் எனக்கூடியதான அம்சத்தை சொல்றது. இதுதான் பிரகாச விமர்ச சாமரஸ்யம்னு சொல்றது. அப்படிப்பட்டதான இந்த ஒளிமயமாக அறிவை தரக்கூடியதான நாமாக்கள்ல ஒரு நாமாவாக கபஸ்தி நேமிஹி என்ன நேத்து சொன்ன நாமாக்கள்ல கிருதலட்சணான்னு சொன்னேன். கிருதலட்சணம், லட்சணம்னு சொன்னா எல்லாத்தை விட பிரிச்சு காட்டக்கூடியதான ஒரு சுரூபம். பகவானுடைய ஸ்வரூபம் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களை விட வேறாக இருக்கு. சகல பதார்த்தங்களையும் ஊடுருவி இருந்த போதிலும் அதை விட தனியாக இருக்கு. அவரை இன்னொருத்தரோட ஒப்பிட முடியாது. நதஸ்ய பிரதிமா அஸ்தே, அவர் இப்படி என்று யாராலையும் சொல்ல முடியாது. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர். அதோட மட்டுமல்ல அவருடைய ஸ்வரூபம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. பிரகிருதி மாயா நமக்கு தெரிஞ்சதான பதார்த்தங்கள் இவைகளோட அப்பாற்பட்டதாக இருக்கு. ஆகையால் அப்ராக்கிருதம் பிரகிருத்திய தீதம் மாயாதீதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்துல அவர் கிருத லட்சணா, தனக்காக ஒரு லட்சணம் பண்ணிட்டார். ஏன்னா வேற உலகத்துல யாருக்கும் இல்லாதான ஸ்வரூபம் ஸ்ரீவத்சம் எனக்கூடியதான சின்னம் தனக்கு வைத்துக் கொண்டிருக்கார். வட்சஸ்தலத்துல ஸ்ரீவத்சாங்கர் அப்படின்னு அவருக்கு பேர். அதோட மட்டும் இல்லாமல் உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தான சாஸ்திரங்களையும் அவர் தான் பண்ணினார். சாஸ்திரங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது. அதெல்லாம் கிருத லட்சணா, சாஸ்திரங்கள் மறைகள் எல்லாமே அவர் தான் உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணினார்? ஜென்மாந்தரத்தில் இருக்கக்கூடியதான அந்த மறைகளை பிரளய காலத்தில் தான் உன்னால ஓங்காரமாக தன்னிடத்துல வைத்து கொண்டு மறுபடியும் அடுத்த சிருஷ்டி வரும்பொழுது பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணினார். அவர் உபதேசம் பண்ணினதான முறைகள் பல முறைகள். அதில் ஹயக்ரீவ அவதாரம் ஒன்று. ஹயக்ரீவரானவர் மகாவிஷ்ணுடைய அம்சமாக இருந்து கொண்டு அவர் தலைக்கு மேலே, இப்போ நிருசிம்மாவதாரம் பார்க்குறோமோ இல்லையோ அதே போலேயே தலைக்கு மேலே குதிரை தலையோட உபதேசம் பண்ணினார். ஒரு காலத்தில் இந்த ஹயக்ரீவ அவதாரம் வர்றதுக்கு முன்னால் அத்யங்காதர்வனர்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷி அதர்வ வேதத்துக்கு சேர்ந்தவர், தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்திரன் பார்த்தாரா, ஆத்ம தத்துவத்தை அறிந்தோமேயானால் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் எத்தனை பதார்த்தங்கள் இருந்தாலும் அதை மீறி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் வரும். ஆகையால் ஆத்ம தத்துவத்தை நாம் அறியணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கயோ போனார். ஆனால் அதை சுலபமாக சொல்லக்கூடியதான குரு அவருக்கு கிடைக்கலை. அந்த குருவானவர் கிடைக்கிறதுன்னு ஜென்மாந்தரத்தில் பாக்கியம் பண்ணினா தான் கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சுரப்பு வேணுங்கிறத தேடி கடைசியில் இந்த தத்யங்காதர்வனர் எனக்கூடியதான மகர்ஷியை அடைந்தார். இவர்கிட்ட போனார். இவர் அந்த இந்திரனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். தத்யங்காதர்வன் மகர்ஷி எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தப்பறம் இந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னு, அமிதமான ஒரு சக்தி வந்துடுது. அந்த கண்ட்ரோலிங் பவர் வந்து எந்த சமயத்தில் எதை எப்படி பண்ணணும் எனக்கூடியதான ஒரு பவர் அவருக்கு வந்துடுது. இதை வைத்துக்கொண்டு அரக்கர்களுக்கிட்டேயே வர முடியாமல் ராஜ்யத்தை ரொம்ப நன்னா பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இத்தனையும் பார்த்ததான ஒரு ஸ்வரூபம் இருக்க இந்த ஸ்வரூபத்தை அவ அதற்கு மேலே பார்த்தாராம். ஆஹா, இவ்வளோ அழகான ஒரு பரிபாலனம் பண்ணக்கூடியதான சக்தி இவருக்கு எப்படி வந்தது தெரியலையே. எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். ஆனால் ரொம்ப நாளாக இந்திரனை பற்றி கிட்டையே இருந்து இந்திரனை கவனித்து கொண்டிருக்கிறவா சில பேர் இருக்கா, யாரா அஸ்வினி தேவதைகள்னு பேர். அவள் அந்த ஊரில் டாக்டர். நம்ம சரீரத்தை பற்றி யாருக்கு தெரியும்? வீட்டு ஃபேமிலி டாக்டருக்கு தானே தெரியும். அதே மாதிரி இந்திரனை பற்றி அவனுடைய குணகணங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்கிறது அஸ்வினி தேவதைகளுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கு. புரிந்ததான அந்த அஸ்வினி தேவதைகள் என்ன பண்ணினா, என்னத்தான் இருந்தாலும் ஈஸ்வர் இந்த இந்திரனுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ அதிகமான ஒரு திறமை வந்திருக்கு. அந்த திறமை எப்படி வந்தது? சாரீரிக்கமான பலம் இருந்தால் ஆகாரம் சாப்பிட்டார் சார், அதனால் வந்தது, அல்லது வேற ஏதோ எக்ஸசைஸ் பண்ணினார் அதனால் வந்தது, ஏதோ சொல்லலாம். இவனுக்கோ வீரியம் பலம் சக்தி இவைகள்லாம் அதிகமாகத்தான் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் எப்படிப்பட்டதான இக்கட்டான சந்தர்ப்பம் வந்த போதிலும் அதையும் தாண்டி மீறி நன்றாக சொல்லக்கூடியது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது எனக்கூடியதான அம்சம் இதுவரைக்கும் இல்லாமல் இப்போ அதிகமாக வந்துருங்க, இது எப்படி வந்தது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து அவ ரீசர்ச் பண்ணினான். வெகு நாட்களாக பார்த்து இது எத்தனை நாளாக வருதுன்னு பார்த்தா ஒரு 1000 வருஷமாக வருதுன்னு கண்டுபிடிச்சாவ. அதுக்கு முன்னால் எங்கே நடந்தது என்ன யோஜனை பண்ணி பார்த்தா, யோஜனை பண்ணி பார்க்கும் பொழுது ஓஹோ இந்த சமயத்தில் இந்திரன் ஒரு 6 மாதம் இல்லை ஊரில், அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிருந்தார், ஆகையால் அந்த சமயத்தில் ஏதோ நடந்திருக்கணும் அப்படின்னு தீர்மானமாகி அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தான். தேடின பிறகு என்ன பண்ணினார், இது போல் இந்திரன் தர்ஜங்காதரமாக இருக்கிற மாட்டை வந்து சேர்ந்தார் அப்படின்னு புரிஞ்சுட்டார். அவளும் பார்த்தாளாம், அவளுக்கும் ஆசை வந்துடுது, எப்போ இது போல் ஒரு வசத்தியான ஒரு தத்துவம் தெரிஞ்சிருக்குன்னா நாமும் கற்றுப்போமே அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தர்ஜங்காதர மகர்ஷிகிட்ட வந்து எனக்கு இந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன். கேட்கும் பொழுது அந்த மகர்ஷி சொன்னாரா, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது, ஏன்னா தெரிஞ்ச விஷயம் சொல்கிறதுக்காகத்தானே அந்தனருக்கு படிப்பு வந்திருக்கு. வித்யாக வை பிராமண மாஜகாமா, ஒரு பிராமணன வித்தியை வந்திருக்குன்னு என்ன அர்த்தம், அதை சேவதையே அவன் காப்பாற்றணும். யோக்யாய சிஷ்யாய தேயா, யோக்கியனான சிஷ்யன் வந்தானேனால் அவனுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அவனிடத்துல எதையும் எதிர்பார்க்கப்படாது, காசையோ புகழையோ எதையும் எதிர்பார்க்கப்படாது, அது பூர்ணமான ஒரு ஆச்சாரியனுடைய அபிப்பிராயம். அப்படி இருக்கும் காலத்தில் நான் சொல்கிறேன்ப்பா, ஆனால் ஒன்றே ஒன்று, நான் சொல்ல விடாமல் ஒரு தடை இருக்குன்னு. என்ன தடைன்னார், இதுக்கு முன்னால் ஒரு சிஷ்யன் கற்றுட்டான், அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன், அவன் கடைசியில் என்ன பண்ணிவிட்டான், குருவிட்ட ஒரு கண்டிஷன் போட்டு போயிட்டான், இந்த படிப்பை எனக்கு தவிர இன்னொருத்தருக்கு சொன்னிலையானால் உங்கள் தலையை எடுத்துருவேன். அழகாக ஏன் இப்படின்னார், இந்த படிப்பானது மிக ரகசியமானது. சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்ட புத்ராய பிராஹா அப்படின்னு அதர்வா எனக்கூடியதான ஜேஷ்டபுத்திரனுக்கு சொல்லக்கூடியதான தத்துவம் இது. எல்லா படிப்புக்கும் அதிஷ்டானமான ஒரு படிப்பு, மூலகத்திலையும் காப்பாற்றக்கூடியதான ஒரு தத்துவம் இது. அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னு பகவானை போட்டிருக்க, அப்படிப்பட்டதான இந்த வித்யானது ரொம்ப உயர்ந்தது. இது யார் இடத்துல இருக்கணும், மூலகத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடியதான என்னிடத்துல தான் இருக்கணும். மற்றவர்களுக்கும் இது வந்ததேயானால் அப்போ அவளோட ஜெயிக்கிறது எனக்கு கட்டமாயிடும், அதனால் இது யாருக்கும் சொல்லப்படாது அப்படின்னு சொன்னால் உங்கள் தலையை எடுத்துருவேன். என்ன, அவன் சிஷ்யன் மட்டும் இல்லை, மூலத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியதான் ஒரு பதவியில் இருக்கிறவன், அதனால தப்பாக நான் சொன்னால் என்ன. அஸ்வினி தேவதை யோஜனை பண்ணினாராம், ஓஹோ கபஸ்தினே மிஸ் சத்வஸ்தா, அவ்வளோதானே எனக்களுக்கு தெரியும், என்ன பண்ணுறில்ல, ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, இங்கே பக்கத்தில் ஒரு குதிரை இருக்கு, அது இப்போ தான் பிராணம் விட்டுருக்கு, அதனுடைய தலையை கட் பண்ணிடுறோம், உங்கள் தலையை கட் பண்ணி அந்த இடத்துல குதிரை தலையை வச்சு விடுறோம் உங்களுக்கு, நீங்கள் அந்த குதிரை தலையோடு எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்திரன் இப்படியும் வரப்போகிறான், வந்ததுமே என்ன பண்ணுவான், நீங்கள் உபதேசம் பண்ணியிருந்தால் அந்த தலையை மறுபடியும் கட் பண்ணிவிடுவான், கட் பண்ணி போன பிறகு நான் பழைய தலையை வச்சு விடுறேன். ஏதோ குரு தட்சிணை பாடம் படித்த பிறகு கொடுப்பா, நீங்கள் முன்னாலேயே கொடுக்குறீல. அதுக்கும் அவர் சொன்னாராம், பிராணாதபி கரியசி, இந்த தத்துவம் பிராணனை விட மிக சிறந்தது, ஆகையால் பண்ணுங்கன்னு அவர். அதே மாதிரியே இவர் தலையை வெட்டினார், குதிரை தலையை கொண்டு வந்து வச்சார், வச்ச பிறகு அந்த குதிரை தலையில் உபதேசம் பண்ண, பிரயதி முவாச்சா பிரயதீம், அந்த ஈம்காரத்தை உபதேசம் பண்ணினாராம், எப்படி அகார உக்கார மகாரம் இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டதாக துரியமாக நான்காவது ஓம்னு சொல்கிறீங்களோ அதே போல் அ ஆ இ அதுவும் துரியம், துரியம்னா நான்காவதுன்னு அர்த்தம். ஸோ அந்த துரிய பீஜமாக இருக்கக்கூடியதான ஈங்காரத்தை சொன்னாராம், அந்த ஈங்காரம் தான் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் இப்படின்னு வருதோ இல்லையா, அந்த ஈம்ங்கிறது துரிய பீஜம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக்கிற அது இருக்கட்டும். இப்படி அந்த பீஜத்தோடு எடுத்து சொன்னாராம். அப்புறம் அந்த ஸ்வரூபம் வந்து இந்திரன் அங்கேருந்து வந்தான். அவன் சொன்ன பிரகாரமாக குதிரை தலையை வெட்டிவிட்டான், மறுபடியும் மனுஷ தலையை வச்சு விட்டார். அவர் அதோட போகும் அப்படின்னு அந்த சரீரத்தை அப்படியே விட்டார். அந்த ஸ்வரூபம் ஹயக்ரீவ அவதாரமாக, ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேது யோவதே, இந்த வார்த்தையை மூணு தடவை யார் சொல்கிறாங்களோ, தச நிசரதே வாணி ஜன்னு கன்யா பிரவாகவது, அவளுடைய வாக்கிலிருந்து கங்கா பிரவாகம் மாதிரி வாக்கு வழியில் வருமா. அப்படி அந்த உயர்ந்ததான ஹயக்ரீவ அவதாரமாக ஞானஸ்வரூபமாக உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் ஞானத்தை கொடுக்கிறவாகவும், அந்த ஸ்வரூபத்தை தெரியாதவாளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாகவும், கபஸ்தி நேமிஹி, கபஸ்தி நேமின்னு யாரு, கிரணங்களை நடுவில் வைத்து கொண்டிருப்பவர், சகல கிரணங்களுக்கு நடுவில் இருக்கார் எப்பொழுதும். கிரணங்கள் கபஸ்தின்னா கிரணங்கள்னு அர்த்தம், கிரண் நேமின்னா வட்டம்னு அர்த்தம், சக்கரம் இருக்கே அந்த சக்கரத்துக்கு மேலே வட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேமின்னு பேர் கபஸ்தி நேமிஹி அப்படின்னு பகவான் ஹயக்ரீவ அவதாரம் லோகத்தில் சகல பிராணிகளுக்கும் அறிவை விட்டுவர். அறிவு தெரியாதவாளுக்கு அவளுக்கு என்ன, கிரணங்களை ஊட்டி வெளிச்சத்தை கொடுத்து, வெளிச்சம் வந்தால் தூங்க முடியுமா உங்களால், தூங்குறேன் இப்போ 10 மணி ஆகிடுச்சு மேலே தூங்க முடியுமா, முடியாது, கண்ணுக்கு மேலே குத்தும். ஸோ விவகாரம் எழுந்துட்டு தான் ஆகணும், எழுந்துட்டு முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணினேன்னா அந்த முயற்சினால ஏதோ ஒரு அறிவு வருது. ஆகையால் மனுஷன் எல்லோருக்கும் முயற்சியை கொடுத்து அவனுக்கு அறிவூட்டக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் ஜடனா இருக்கிறவனுக்கும் அவனுக்கு கொடுக்கறது, ஜடானாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த சைத்தன்ய ஸ்தவக மகரந்த ஸ்ருதி சரி, ஜடங்களுக்கு கூட அந்த சைத்தன்யம் எனக்குதான மகரந்தம் வரும்படி சாதாரணமான மனுஷியாளுக்கு அவாவா நினைக்கிறான். 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, 60 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், யார் வேஸ்ட் பண்ணான்னு சொன்னேன், இந்த ஜென்மாவில் 40 வருஷம் 60 வருஷம்னு சொல்றேன், பல ஜென்மாக்களை வேஸ்ட் பண்ணோமா இது தெரியலையே அப்படிலாம் நினைக்கப்படாது. இப்போவாவது நமக்கு அந்த ஆத்ம ஞானம் பக்கத்தில் திரும்பினோமே போகிறோம், அதுக்கு மேலே விடா முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அந்த பகவான் கருணாமூர்த்தி, அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா அப்படின்னு அந்த அஜானத்தை அடியோட அழிக்கக்கூடியதான ஒரு தத்துவம். ஆகையால் தான் பிரகாச வடிவமாக கபஸ்தி நேமி எனக்கூடியதான பேரோட இருக்கார். கபஸ்தி சக்கரஸ்ய மத்தியே, கபஸ்தின்னு கிரணங்கள், கிரணங்களுடைய சக்கரத்துக்கு நடுவில் சூர்யாத்மனா ஸ்திதா, சூரிய வடிவமாக இருந்து கொண்டிருக்கார். ஆகையால் இவருக்கு என்ன பேரு, கபஸ்தி நேமிஹி. பிறகு சத்வஸ்தா, இப்ப சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கார், தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசுஜாசன சன்னிவேட்டார் அப்படின்னு பிரகாச வடிவமாக பிரகாசத்துக்கு நடுவில் இருந்து கொண்டிருக்கார் எனக்கூடியதான நாமாவை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, உங்க இதயத்திலையும் இருக்கார், எல்லோருடைய இதயத்திலையும் இருப்பார். நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான பகவானை நாம் பார்க்கணும், எப்ப பார்க்க முடியும், இருக்க தெரியலையே, பக்கத்து ரூமில் ஏதோ குடம் இருக்குது நமக்கு தெரியல, ஏன், ஷவர் நடுவில் இருக்குது, நம்ம கண் அதுக்கெல்லாம் அங்கே போகலை. அதே போலயே பிரதிபந்தம் இருப்பதனால தான் நாம் அவரை பார்க்கலை, அந்த பிரதிபந்தம் போனால் நம்ம பார்க்கலாம். அதே போலயே நம் இதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பரம்பொருளை நம்ம பார்க்கணுமே ஆனால் என்ன பிரதிபந்தம்னால் அதில் இருக்கக்கூடியதான தோஷம் போகணும், ஆணவ காயிக கார்மிக மலங்கள் போகணும். அதுக்காக தான் விரதாகோமங்கள்லாம் பண்ணுற சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த மலங்கள்லாம் போகணும் அப்படின்னு, ஆத்மாமே ருத்யந்தாம் அந்தராத்மாமே ருத்யந்தாம் பரமாத்மாமே ருத்யந்தாம் விரதாவி பாப்மா பூயா சங்கு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணின பிறகுதான் சன்னியாசாசிரமம். சன்னியாசாசிரமத்துக்கு முதல் நாளே விரதாகோமங்கள்லாம் பண்ணணும். அதே போல் நம்ம மனசில் இருக்கக்கூடியதான பாபங்களையும் அழுக்குகளையும் எடுக்கணும். அதை எடுத்துவிட்டேன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, சத்வகுணம் தாலா மேல் நோக்கி நிற்கிறது. சத்வகுணம் மேல் நோக்கி நிற்குமே ஆனால் அங்கே தான் பகவான் தானே வந்து உட்கார்றான். சத்வஸ்தா, சத்வம் குணம் பிரகாசகம் பிராதான்யேன அதிதிஷ்டதி, சத்வகுணம் இருக்குமே ஆனால் அங்கே பகவான் வந்துடுவார். சத்வாத் சஞ்சாயதே ஞானம், சத்வாத் சஞ்சாயதே சுகம், சத்வகுணம் நமக்கு இருக்கு நமக்கு எப்படி சார் தெரியும், நம்ம ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், சத்துவகுணம் நானா வந்திருக்குன்னு எப்படி நாமே டெஸ்ட் பண்ணிக்கிறது, ஒன்றும் இல்லை. சத்துவகுணம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஞானம் வரும், எந்த பகவத் சம்பந்தியான ஞானம் வரும். எப்பா சமயத்தில் நம்ம கேட்கணும் அப்படின்னு தோணும். மகான்களுடைய சங்கம் வந்து சேரும். இந்த சத்வகுணம் வந்ததுக்கு அடையாளம் என்ன? மகான்களுடைய சங்கம் வந்து சேரும். அதோட மட்டுமில்லை, சுகம், மனசில் ஒரு நிம்மதி வேணும். இது வேணும், அது வேணும், அது வேணும்னு பறக்க மாட்டான். பறக்காத போனால் பொருளே கிடையாதே சார்னா தானாக வந்து சேரும். நீங்கள் என்ன நினைக்கிறளோ அத்தனை பொருளும் இருக்கும் ஆற்றுல, ஏதோ விதமாக வரும். இது வேணும்னு நினச்சிட்டு இருக்கா மாமி ஆற்றுல, அடுத்து சாயங்காலம் வரப்ப ஆற்றுக்காரர் வாங்கிட்டு வர்றார். என்னாச்சுன்னு இந்த அம்மா கேட்கல, அவரும் இந்த அம்மாக்கு இன்றைக்கி பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ கடைக்கு போனார், தோணித்து காதல் வந்து சரி வாங்கி போகிற வாங்கிட்டு வந்தார். ஒரு ஆனந்தம். என்ன சுவாமின்னார், நான் கேட்கல அவர் வாங்கிட்டு வந்தார். அவருக்கு ஒரு ஆனந்தம், கேட்காமலேயே நாங்கள் வாங்கிதான் வாங்கிட்டு வந்ததான பொருளை. ஐயோ இதை வாங்கிட்டு வந்தேடா, உமக்கு வேற ஒன்றும் உலகத்தில் தெரியலையா, அதில் இருக்கிற குப்பை போறாதா இப்படின்னு சொல்லாம நானும் நினச்சேன், பரவாயில்ல வாங்கிட்டு வந்தேள் அப்படின்னு சொல்கிற பார்த்தேடா, அந்த ஒத்தருத்தரு மனசு ஒன்றா சேர்ந்து மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுறத, இந்த சந்தோஷத்துக்கு தான் சத்துவம்னு பேர். சத்வா சஞ்சாயதே சுகம், சத்வா சஞ்சாயதே ஞானம், எல்லாம் பகவத்கீதா வசனங்கள். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சத்வகுணம் இருக்க, அந்த சத்வகுணம் இருக்குமே ஏனால் உங்கள் மனசில் பகவான் தானாக வந்து உட்கார்ந்துடுறோம். சத்வஸ்தா சத்வம் குணம் பிரகாசகம் பிராதான்யேன அதிதிஷ்டதி சர்வ பிராணிஷு திஷ்டதி. இது எல்லா பிராணியிலையும் இருக்கார். ஈரும்பு 84 லட்சம் ஜீவராசிகளில் ஒவ்வொரு பிராணியிலையும் இருக்கார். ஆனால் அவரை நாம் அறியறது எப்போ அறிய முடியும்? சத்வகுணம் வரவழைத்து கொண்டால் அறிய முடியும். சத்வகுணத்தை எப்படி வரவழைத்துக் கொள்ளலாம்? பகவன் நாமாவினாலையும், மகான்களுடைய சங்கத்தினாலையும், வேதாந்த சிரவணத்தினாலையும். இதான் ரொம்ப முக்கியம். எப்போ சமயம் இருக்கோ அப்போ கேட்போம். அதுக்காக உத்தியோகத்து போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதெல்லாம் விட்டுட்டு யார் விட்டுட்டு வர சொன்னா? விட்டுட்டுலாம் மீதி காரியங்கள் தான் ஓடிட்டு இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கமே ஆனால் அதுக்கு தகுந்த போல பகவான் அரேஞ்ச் பண்ணார். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகத்மஜா, பிரணிபாத பிரசன்னாகி நமஸ்காரம் பண்ணினா போருமா, உங்களுக்கு வேண்டியதான சகல பதார்த்தங்களையும் கொடுப்பார். அதே போலயே பகவான் இடத்துல நமஸ்காரம் பண்ணுங்க, நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு எந்த தேவதையை வணங்குறீங்களோ அது நமஸ்காரம் பண்ணுங்க, தானா குருவை காட்டுவார். குருவை காட்டுறது மட்டும் இல்லை, அவர் வாக்கில் இருந்து கொண்டு உங்களுக்கு புரியும்படி பண்ணுவார். எப்படி சொன்னால் அவர் நமக்கு புரியுமோ அப்படி சொல்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்கிறாரே என்ன ஒருத்தர், அப்படியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்கிறதுங்கிறது கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த வார்த்தை அவர் கொண்டு வந்து விடுவார். ஆகையால் குரு நாக்கில் அவர் இருந்து கொண்டு அந்த தத்துவத்தை உங்களுக்கு புரியும்படி பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் வருது. ஆகையால் அவர் சத்வஸ்தா. அதுக்கப்புறம் இன்னொரு நாம சிம்ஹா. பகவானுக்கு என்ன சார் பேர்? சிம்ஹம்னு பேர். இந்த பேர் நன்னா இல்லையே, இதோ ஒரு மிருகத்தை பேர், ஒரு விலங்கு பேரை போய் பகவானுக்கு வச்சிருக்கையில என்ன அப்படி சொல்லாதீங்க. சிம்ஹங்கிறது மிருகராஜா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எதில் இருந்தாலும், எந்த இனத்தில் இருந்தாலும் அந்த இனத்தில் ஒரு வசதியாக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் எத்யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா தத்ததேவ அபகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். என்னுடைய தேஜஸ் இருக்க தொட்டத்தான், என்னுடைய சக்தி அங்கே இருக்க தொட்டத்தான், அதெல்லாம் வசதியாக இருக்கு அப்படின்னு சிம்ஹங்கிற ஒரு பதார்த்தத்திலையும் அவர் இருக்க. ஆனால் அதில் என்ன விஷயம், விக்ரமசாலித்வாத் சிம்ஹவத் சிம்மஹா, விக்ரமசாலித்வாத் எல்லாத்தை விட வசத்தியாக எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியதான ஒரு பதார்த்தமாக இருக்கிறதுனால அவருக்கு சிம்மம்னு பேர். பகவான் எப்பொழுதுமே எல்லாத்தை விட வசத்தியாக இருக்கார். ஏன்னா எல்லோருக்கும் சக்தியை கொடுக்கிறவர் அவர். சக்தியை கொடுக்கறது மட்டுமல்ல, சக்தியை பெற்றுக்கொள்றதும் அவர் தான். அவரை ஜெயிக்க முடியுமோ? நமக்கு சக்தியை கொடுக்கறது யார்? அவர் தான். அந்த கொடுக்கிற சமயத்தில் சக்தியை பெற்றுக்கொள்றதும் அவர் தான். ஆகையால் விவகாரம் என்ன, அவரை ஜெயிக்க முடியாதுன்னு விடால. ஆகையால் அவர் விக்ரமசாலியாக எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுனால, எல்லாத்தையோட வசதியாக இருக்கிறதுனால அவருக்கு சிம்மம்னு பேர். இப்போ லோகத்தில் நம்ம சாதாரணமாக பார்த்துக்கிறோம், சில பேரை, சில மனுஷியாளுடைய பேர் இருக்கு, அந்த பேரை நம்ம இஷ்டமாக நம்ம கூப்பிடுறோம். மகாபாஷ்யத்தில் இருக்க சத்யபாமான்னு பேர் ஒரு அம்மாவுக்கு, அந்த அம்மாவை எப்படி கூப்பிடுறா தெரியும், நான் பாமான்னு கூப்பிடுறேன். என்ன சத்யபாமான்னு வச்சு வெறும் பாமாங்கிறளே, அது அப்படி தான் சார். நாமை கதேச கிரகணம் நாம கிரகணம், ஒரு நாமாவில் ஏகதேசம் சொன்னாலே போதும். இல்லை சத்யான்னு கூப்பிடுவான். தேவதத்தன் ஒருத்தனுக்கு பேர், அவனை எப்படி தத்துன்னு கூப்பிடுறான், ஏ தத்தா இங்கே வாங்குற, என்ன சுவாமி தேவதத்துன்னு பேர் இருக்கே, தத்தான்னு கூப்பிடுறல, நாராயண சுவாமின்னு பேர், அவருக்கு என்ன வெறும் சாமி இங்கே வாங்கிட்டார், நாராயணா விட்டார், எது முக்கியமோ அது விட்டார், வெறும் சாமி வாங்குவா அப்படிங்கிற ஒரு லோகத்தில் நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கோம். ஒரு பெரிய பேர் இருக்கமே, ஏன்னா அந்த பேரில் ஓரளவுக்கு மீதியெல்லாம் எடுத்துவிட்டு, ஆனால் எடுத்துட்டு ஒரு பாதி சொன்னால் அது அர்த்தமுள்ளதாக இருந்தால் பரவாயில்லை. பிரணதார்த்தி ஹரன்னு பேர், பண்ணூத்தின்னு பேர் வச்சுருந்தோம், அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வச்சுருக்கா, லோகத்தில் ஜனங்களுக்கு இது ஒரு வழக்கம். அதே மாதிரியே பகவானுக்கு ஒரு உயர்ந்ததான ஆழான பேர் என்ன தெரியுமோ, நான் இதற்கு முன்னால் ஒரு பேர் சொன்னால் ஹயக்ரீவர்னு, குதிரை தலையே உள்ளவர். அதே போல் இவர்னா நான் நரசிம்மர், இவருடைய பேர் என்ன நரசிம்மன். நரசிம்மங்கிற பேரில் மனுஷாளுக்குள்ள உயர்ந்தவர்னு அர்த்தம். சிம்மம்னு லட்சணம் என்ன, உயர்ந்தவர், மனுஷாளுக்குள்ள உயர்ந்தவர், மனுஷியால்னா போய் சேர வேண்டியதான இடம் அப்படின்னு சொல்லி இந்த நரசிம்ம சப்தத்துக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு அர்த்தம். அந்த நரசிம்மான் நரசிம்மாங்கிற பேரில் ஒரு ஏகதேசமாக சிம்மம்னு வச்சுருக்கேன். அந்த நிருசிம்மான்னு வர வேண்டிய இடத்துல நிருங்கிறது எடுத்துக்கிட்டு பெரும் சிம்மான்னு பேர். அந்த நிருசிம்ம சப்தமானது என்ன சொல்றது, எல்லா மனுஷாளுக்கும் ஆபத்து வந்த சமயத்தில் நினச்ச மாத்திரத்தினால அவளுடைய ஆபத்தை போக்கடிக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அவருக்கு. அதை சொல்லக்கூடியதான் நிருசிம்ம தத்துவம். லோகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம். இவையில் வாமனாவதாரம் பிறந்தார், 5 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் உபநயனம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் போனேன். ராமாவதாரத்தில் ராமன் பிறந்தார், 12 வருஷம் வசிஷ்டத்தை படித்தார், அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போனார், கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தார், அப்புறம் ஒரு 12 வருஷம் அங்கே இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் காட்டில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் ராவணன் சொன்னார். ஸோ 36 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது, அரக்கர்களுடைய தொல்லையை அனுபவித்து கொண்டே இருந்தார். கிருஷ்ணாவதாரத்துலேயும் அப்படித்தான், அவர் ரொம்ப நாள் சில வருஷங்கள் இங்கேயும் இங்கேயும் லீலைகள்லாம் காட்டிட்டு அங்கேயே இருக்க, அதற்கு பிறகுத்தான் சிசுபால தந்த பக்தர்களை கொள்ள வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இப்படி அப்பப்பொழுது அந்தந்த தேவதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறார், கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, தெரியட்டும் அப்புறம் பண்ணுறேன். ஆனால் நரசிம்மாவதாரத்தில் அப்படி இல்லையே, அவர் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணும்பொழுது எப்படி பிரஹ்லாதன் எங்கும் அந்த ஸ்வரூபத்தை, இதம் சர்வம் எத் அயமாத்மா ஆத்மைவேதம் சர்வம் பிரம்மைவேதம் சர்வம் அப்படின்னு எல்லாம் பிரம்மஸ்வரூபம் எங்கும் வியாபித்திருக்கு, எல்லா பதார்த்தத்திலையும் அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கு என்கிறத அனுபவமாக பார்த்து கொண்டிருக்க. நாம் புஸ்தகத்தில் படிக்கிறோம், என்ன தருத்தணும் அதை கேட்குறோம், அவ்வளோதா. எதிர்க்க ஒரு பொருள் இருக்குன்னு, இந்த மயக்கு இருக்குன்னு, இதை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கேனோ அப்படி பார்க்கிறேன் பார்க்கல. அந்த பிரம்மஸ்வரூபத்தை எல்லா இடத்துலையும் அபரோட்சமாக பார்த்து கொண்டிருக்க. ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை எங்கேயும் காணலை அவர் அப்பாவுக்கு ஹிரண்யகசிபு. அவ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது, எங்கே இருக்கார் சொல்ல, நான் அவரை பிடிக்கிறேன் அப்படிங்கிறார். இது யார் ஆச்சுன்னர், மகாவிஷ்ணுவுக்கும் ஞாபகம் வந்துதான், ஆடாடாடா எங்கே இருக்கான்னு கேட்குறாரே, எங்கே இருக்கான்னு சொல்ல போகிறார். நாம் அந்த இடத்துல இருக்கணும். சத்தியம் விதாதும் நிஜபிரத்ய பாஷிதும், தன்னுடைய பக்தன் தனக்கு மனதை கொடுத்தவன், அவனுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாக போகப்படாது. ஆகையால் எங்கே சொல்ல போகிறானோ ஒன்றும் தெரியல, ரெடியாக சித்தமாக இருக்கார். எங்கே சொல்ல போகிறார், பிரஹ்லாதன் எங்கும் சொல்லலை, நான் இங்கு அங்குன்னு சொல்வேனா, எனக்கு எங்கும் அல்லவா காணப்பட்டு கொண்டே இருக்கிறார், ஓரிடத்துல சொல்ல முடியலையே, சர்வத்திலையும் அவர் இருக்காரே அந்த ஸ்வரூபம். அனுபமிதம் கால தேசாவதிபியாம், ஒரு தேசமோ ஒரு காலமோ என்று சொல்ல முடியாமல், அக்ரே பஸ்யாமி தேஜோ நிமிடுதர யாவளி லோகம், அந்த ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டே இருக்கேனே, இங்க இருக்கார் எங்க இருக்கார் நான் எப்படி சொல்வேனப்பா, எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவனே பார்த்தானா, எங்கே இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்கான்னு சரியாக சொல்ல மாட்டேன், எங்கே இருக்காருன்னு சொன்னால் தனி போய் அடிக்க முடியும், எங்கும் இருக்கார் எங்கும் இருக்காருன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது அப்படியே இங்கே வச்சா, சரி இந்த ஸ்தம்பத்தில் இருக்காரான்னு. மகாவிஷ்ணு அதுக்கு முன்னாலேயே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார், ஏன்னா இங்கே எங்கே இருக்காருன்னு எங்கே சொல்லுவாரோ, எங்கே கை காட்டுவானோ, தூக்க வியாபிச்சிருக்கார். அடுத்த க்ஷணம் இதில் இருக்காரான்னு நான் பார்க்குறேன்னு. ஸ்தம்பான் பெஜன்னு அந்த ஸ்தம்பத்தை பிழித்து உடத்து அங்கேருந்து நிருசிம்மஸ்வரூபமாக வந்தார். இந்த நிருசிம்மஸ்வரூபமாக வர்றதுக்கு காரணம் என்ன, அவர் விலங்குகள்னால எனக்கு பிராணம் போகப்படாது, மனுஷனால பிராணம் போகப்படாது அப்படின்னு வரலாம் கேட்டு வச்சிருக்க. இப்ப இதனால அவனுக்கு இந்த ரெண்டும் இல்லாம ஒரு பாதி ஸ்வரூபமாக இப்படியும் அப்படியும் அவர் லீலா மானுஷ விக்கிரக, எந்த ஸ்வரூபத்தையாவது எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளக்கூடியதான சக்தி உள்ளவர். நமக்கு அந்த சக்தி இல்லை. எப்படி பிறக்கணுமோ அப்படித்தான் பிறக்கணும். போன ஜென்மாவில் எப்படி என்ன புண்ணிய பாபம் கர்மா பண்ணோமே அதுக்கு தக்கவாறு தான் ஒரு சரீரம். நான் உங்களாட்டம் அழகா இருக்கணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. கருப்பா இருக்கிறவ நான் வெளுப்பா ஆகணும்னு ஏதாவது பூச்சுண்டா வருமா? வராது. அது அப்படித்தான். சில பேருக்கு கண்கள் அழகா இருக்கு, சில பேருக்கு மூக்கு அழகா இருக்கு. சர்வாங்க சுந்தர மகாலாவண்ய சேவதி அம்பாளை சொன்னா என்ன, உடம்பு முழுக்க ஒவ்வொரு அவயவும் அங்கள் அனா கலித சாதிரஸ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா, ஒவ்வொரு அவயவும் அழகுனர். அந்த அழகு அந்த பகவானுக்கு வருமே தவிர வேற யாருக்கும் வராது. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் அவர் எந்த ஸ்வரூபம்னு எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடியவர். நமக்கு பிராரப்த கர்மாக்கு தக்கவாறு தான் சரீரம், அவருக்கு தன் இஷ்டமான ஒரு சரீரம். மாயினால எடுத்துக்கொண்டதான ஜென்ம ஜென்ம கர்மஜமே நித்தியம். நான் எப்படி பிறந்தேன், எந்த செயலை பண்ணிட்டு இருக்கேன், இவைகள்லாம் அறிந்தாலே அந்த மனுஷன் பசர்வ பாபா பிரமுச்சதேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அவர் இஷ்டமா எடுத்துக்கொள்ளலாம். இவன் எப்படி இவனை கொல்றதுக்கு தகுந்ததான ஒரு வேஷத்தை எடுத்துட்டார். எனக்கு கத்தியால மரணம் இல்லை, அம்பால மரணம் இல்லை, இதனால மரணம் இல்லை, வரிசையை சொன்னார் கேட்டார். அந்த பிரம்மதேவர் எல்லாத்தையும் ஓகேன்னு கொடுத்துட்டாரு. அவர் என்ன என்ன வரணும்னு அவர் எதிர்பார்க்கல, வரம் கேட்டாரா கொடுத்து விட்டார். விவகாரம் முழுக்க இவர் பார்த்தார். இவன் எதை கேட்கலையோ அதை ஞாபகம்ருக்க. இவன் எதை கேட்கல, இந்த ஆயுதம் அந்த ஆயுதம் தானே, ஆயுதங்கள் தானே இல்லைன்னார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரி என்ன பண்ணினார், மடியில போட்டுட்டா தன்னுடைய நகத்தினாலேயே கிழிச்சு விட்டார். கிழிச்சு விட்டு அவருடைய பிராணனை எடுத்தார்னு தெரியுது. அப்படி எல்லாவற்றையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் சத்தியோ பலத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஒரு 20 வருஷம் காத்துட்டு இருக்கோம், அப்புறம் வரணும், என்ன பிரயோஜனம்? இப்ப நினைச்சேன் இப்ப வேணும். லட்சுமி நிருசிம்ம மம தேகி கராவலம்பம். ஆச்சாரியாள் சரஸ்வதி மாதாவோட வாக்குவாதம். அதனால என்ன பண்ணோம்னா, அவர் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போய் இங்க இருக்கார், ராஜாவனுடைய சரீரத்தில் இருக்கார். இந்த பழைய சரீரம் காப்பாற்றப்படணும். பத்மபாதாதிகள்ட ஒரு குகையில வச்சு இந்த சரீரத்தை காப்பாத்தண்டே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் தபஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கார். நல்ல காரியம்னு வேற ஒன்றும் இல்லை, காலம் முடிந்து ஸ்நானம் பண்ண வேண்டியது. ஆ சரி, ஆச்சாரியாளுடைய சரீரத்து பக்கத்தில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு, ரொம்ப விசேஷம்னு. குருனுடைய சன்னிதானம் குருவுக்கு தீர்த்தம்னு பேர். சகல தீர்த்தங்கள் இருக்கிற இடம் அந்த ஆச்சாரியன். ஸோ அந்த ஆச்சாரியனுடைய சரீரம் இருக்க நம்ம தபஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஜம்முன்னு தபஸ் பண்ணிட்டே இருக்கார் பத்மபாதர். நிருசிம்ம பக்தர் நிருசிம்ம மந்திரத்தை விசேஷமா சொல்லிட்டு இருக்கார். அழகா போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ராணி பார்த்தாலாம் முன்னால் இருந்த ராஜாவிட இப்ப ராஜாவில் நிறைய மாறுதல் இருக்கு, ரொம்ப நல்ல குணங்கள்லாம் இருக்கு, ராஜ்யத்தை ரொம்ப நல்லா பரிபாலனை பண்றார். ஆனா இதுல ஏதோ ஒரு சூது இருக்குன்னு நினைச்சு மந்திரிகள்லாம் கூப்பிட்டு இந்த ஊர்ல எங்கெங்க மிருத்த சரீரம் இருக்கோ அந்த சரீரத்தை கொடுத்து விடுங்கோ, அப்ப இந்த ராஜா போக முடியாது. பாருங்க பரக்ராய பிரவேசம் பண்ணினவா அந்த சரீரம் இருந்தால் தான் அதுக்குள்ளே போக முடியும், வேற இன்னொரு இந்த சரீரத்து இன்னொரு சரீரத்துக்கு போக முடியாது. ஓஹோ இதை தெரிந்தவளவள், ஓஹோ இப்படின்னு சொன்னான். ஜனங்கள் என்ன பண்ணா, ராஜா சொன்னா சொல்லணுமா, ஆர்டர்ஸ் போய் எல்லாத்தையும் குகையில் இருக்க எரிஞ்சு விட்டார். பத்மபாதர் பார்க்குறாராம், இப்படி ராஜபட்டாள் வந்து எரிச்சுட்டே இருக்கா, என்ன பண்ணுவார் அவர் ராஜா விட்டு? இப்படி சாதாரண மனுஷன்லாம் போய் சொன்னால் ராஜா போய் பார்க்கணும்னா இங்கே டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா நாளை காலமே ராஜா ஆஸ்தானத்துக்கு வந்த பிறகு அங்கே போய் நம்ம பார்த்தோன்னா அதுக்குள்ளே எல்லாம் ஆயிடும். இங்கே விவகாரம் முழுக்க என்னடா பண்ணுறது, நேராக போனார் அரண்மனைக்கு முன்னால். தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சது. என்ன இது, யார் இப்படி சொல்வாளா லோகத்தில், ஓஹோ என்னாச்சு அப்படின்னு அந்த சரீரத்தை அடுத்த க்ஷணம் விட்டு தன்னுடைய சரீரத்துக்குள்ளே போற வந்துட்டார். வந்தால் சரீரம் பாதி எரிஞ்சுட்டு இருக்கு. பாதி எரிஞ்சுட்டு இருக்கிற சரீரத்தை எப்படி இதை சரி பண்றது? அப்ப லட்சுமி நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் அப்படின்னு எனக்கு பிடிப்பு கொடுக்கணும் நீங்க. ஏன்னா 32 வயசு வரைக்கும் நான் வாழணும், அதுக்குள்ள சரீரம் போயிடுத்துன்னா கஷ்டம். ஆகையால் பிடிப்பு கொடுக்கணும்னு கராமலம்ப ஸ்தோத்திரம் பண்ணினாராம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணினதுமே அந்த சரீரம் முழுக்க எரிஞ்ச சரீரம் எல்லாம் சரி போய் பழைய மாதிரி வந்துருக்கான். அப்படி தட்சணமாக பலன் பார்த்ததான ஒரு ஸ்வரூபம் இந்த வாழ்க்கையில் லட்சுமி நிருசிம்மஸ்வரூபம், அப்படிப்பட்டதான் அந்த நிருசிம்மராக பகவான் இருக்காருங்கிறது இங்கே சொல்கிறார். நிருசப்த லோபேன சத்யபாமா பாமா இதிவத் சிம்ஹா. ஸோ நிருசிம்மஸ்வரூபம் அவர் நிருசிம்மம்னு சொல்கிறதுக்கு ஒரு பார்ட்டது நேம், நிருசிம்மாங்கிறதுல சிம்ஹா அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி சத்யபாமாங்கிறவர் பாமான்னு சொல்கிற மாதிரி இதிவத் சிம்ஹா. அதுக்கப்புறம் பூதமகேஸ்வரா, பூதானாம் மகான் ஈஸ்வரா, சகல பிராணிகளுக்கும் உயர்ந்தவர், அவர் எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுறவர். கண்ட்ரோல் பண்ணுறது எதனால், நியமனம் பண்ணுறதுன்னு இல்லை, எல்லோருக்கும் என்னென்ன வேணுமோ அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு கொடுக்கறது, அதான் பாலனம்னு பேர். பாலனம்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு எப்போ எது தேவையோ அப்போ அதை கொடுக்கறது, நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுக்கறது இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி கேட்டால் நம்ம எல்லாம் கேட்போம், முதல்ல நீ இல்லாமல் போகணும்னு கேட்போம். மனுஷியாளுடைய சுபம் அப்படித்தானே, எனக்கு மேல இன்னொருத்தர் எதுக்கு, நானே சர்வேஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு கேட்போம். ஆகையால் நீங்க கேட்கறது கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுக்கணும். அம்மா குழந்தைக்கு தேவையானது கொடுப்பாளே தவிர குழந்தை கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டேன். குழந்தை கத்தி கேட்கும், வேற ஏதோ கேட்கும், அது கொடுக்கலாமா, கூடாது. ஆனால் அதுக்கு என்ன தேவையோ, என்ன வேணுமோ, எது நல்லதோ, எது ஹீத்தமோ அதை தான் கொடுப்பா. அதே மாதிரி பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கிறார். ஆகையால் அவர் மகான் உயர்ந்தவர், பூதானாம் ஈஸ்வரா, பூதங்களுக்கு எப்பப்போ எது தேவையோ அதை பார்த்து அவர் கொடுத்து கொண்டிருப்பார். அவர் பாலனம் பண்ணுறதுனால தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணமும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூதேன சத்தியேன சயேவ பரமோ மகான் ஈஸ்வரா, அதோட மட்டும் இல்லை, அவர் சாஸ்வதமாக இருக்கிறவர், மாறாதவர், சத்தியஸ்வரூபமாக இருக்கார். அதனால் அவருக்கு மகேஸ்வரா, பூத மகேஸ்வரா, பூதம்னா இருப்பது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பது. அப்படிப்பட்டதான அவருடைய மகேஸ்வரத்தில் ஒரு நாளும் மாறதில்லை. கொஞ்ச நாள் இவர் இருப்பார், அடுத்த கொஞ்ச நாள் அவர் இருப்பார், இப்படின்னு கிடையாது. இந்திர பதவி எல்லாத்த விட ரொம்ப உயர்ந்ததான ஒரு பதவி. ஏன் அது உயர்ந்ததான பதவி அப்படின்னு சொன்னேன்னா, இப்படி அக்னி இப்படிப்பட்டதான தேவதைகள்லாம் அவன் ஆதிகாரிக புருஷன், ஒரு ஜென்மாவில் ஒரு கல்பம் முழுக்க தபஸ் பண்ணி அதனால் அங்கே அடுத்த பிறவியில் அந்த தேவதையாக இருப்பார். இந்திரன் இப்படின்னர், அடுத்த இந்திரன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணுற வரைக்கும் இவர் தான் இந்திரன், வேற ஒன்றும் பண்ணணும். வேற யாராவது ஒருத்தர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி முடித்தால் அப்பொழுது இவர் இறங்கணும். இவர் எல்லா பவர்ஸும் இவர் இருக்க பண்ண விடுவாரா சொல்லுங்க பார்க்கலாம், அடுத்த விடுவாரா? அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் இந்திரனுக்கு, பலத்துக்கு அதிஷ்டானமானவர். அப்படிப்பட்டதான இந்திர ஸ்வரூபம் இருக்க அந்த இந்திரனுக்கும் சாஸ்வதமான ஒரு பவர்ஸ் சக்தியை கொடுத்தவர் இவர் தான். அதனால பூத மகேஸ்வரா, சத்தியமாக இருந்து கொண்டு கொடுக்கிறது. அந்த இந்திரனுக்கு இந்திரத்வத்தை கொடுத்தவர் எங்க பரமாத்மா தான். ஒரு காலத்துல ஒருத்தர் நகுஷர்ங்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்ணினார், ரகுவம்சத்தினுடைய ராஜா, 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணிவிட்டார், ஸ்வர்க்க லோகத்துக்கு போயிட்டார். இந்த இந்திரன் ஒன்றும் பண்ண முடியலை, இறங்க வேண்டியதான பரிஸ்தித்தி தான். அவருக்கு ஏன் அந்த பரிஸ்தித்தி வந்துடுது, இருந்தாலும் என்னதான் பெரியவளா இருந்தாலும் சில சமயத்துல கர்வம் வந்துடும். அந்த கர்வத்தினால துர்வாசர் அங்கிருந்து வர, இவர் பவனி போயிட்டே இருக்கார், தூர்வாசர் எதிர்க்க வந்தார். ஏன்னர் அந்த தூர்வாசருக்கு வேற யாரோ தேவலோகத்திலிருந்து ஒரு அம்மா அம்பாளுக்கு பூஜை பண்ணி, அந்த பூஜை பண்ணினதான ஒரு புஷ்பம் அதை கொண்டு வந்துட்டே இருக்கா, வந்துட்டே தூர்வாசருக்கு நமஸ்காரம் பண்ணினார். பக்தராச்சு நமஸ்காரம் பண்ணி, ஏதம்மா புஷ்பத்தை கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன், இல்லை இது அம்பாள் பிரசாதமாக கொடுத்த புஷ்பம், அது கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன், சரி அதை கொடுன்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு மூலத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியதான இந்திரனுக்கு இதை கொடுப்போம், அவர் சௌக்கியமாக இருக்கட்டும், ராஜா சௌக்கியமாக இருந்தால் பிரஜைகள்லாம் சௌக்கியமாக இருப்பார் என்ற எண்ணத்தில் அவர் போயிட்டு இருக்கார். இந்திரன் பவனி போயிட்டு இருக்கார். இந்த பிராமணர் அது எப்படின்னு அழுக்க வேஷ்டி கட்டிண்டு தாடிகள்லாம் வச்சுண்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இப்படி இருக்கக்கூடியதான இவர் வயசானவர், அப்படி எதிர்க்க வந்தால் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. அவர் என்ன பண்ணார், இந்த குங்குமத்தையும் இந்த புஷ்பத்தையும் அவருக்கு கொடுத்தார். கொடுத்ததுமே அவன் சிரசில் தரிக்கணுமோ இல்லையோ அம்பாள் பிரசாதம்னா, அதை எடுத்து அந்த யானையினுடைய கண்டஸ்தலத்தில் அப்படி வச்சான். அவருக்கு கோபம் வந்து, அந்த யானை சௌக்கியமாக இருக்கட்டும், உனக்கு ஐஸ்வர்யம்லாம் போகட்டும்ட்டார். அடுத்த க்ஷணம் என்னாச்சு, அரக்கால் வந்தார், அடைச்சி முடிஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் ரகுவம்ச மகாராஜாவான நகுஷன் அங்கே போனார். மகாவிஷ்ணு மகேஸ்வரனாக இருக்கக்கூடியதான இவர், மகேஸ்வரனான பரமாத்மா மகாவிஷ்ணுகிட்ட போய் காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் அவர் இப்படி ஆயிடுதுன்னார். அப்பா அவனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்தது, அதனால தான் இப்படி ஆச்சு. நீ தெரிஞ்சிக்கோ, குருவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணு, பிரகஸ்பதியை போய் நமஸ்காரம் பண்ணு, அவர் விஷயத்தை சொல்வார் அப்படின்னார். அவர் பிரகஸ்பதியிட்ட போனார், விஷயமாச்சு. இதுக்குள்ள நகுஷன் அவன் அர்ஜென்ட்டாக சப்த ரிஷிகளை பல்லாக்கியதுன்னார். அதில் அகஸ்தியர்னு ஒரு மகர்ஷி, அவர் சபிச்சு விட்டார், சர்ப்ப சர்ப்பான்னு. வேகமாக போ வேகமாக போனார். சம்ஸ்கிருதத்தில் வேகம்னா சர்ப்பம்னு அர்த்தம், சர்ப்பான்னா போன்னு அர்த்தம். வேகமாக போ வேகமாக போனார், சர்ப்போ பவான்ட்டர், பாம்பாக கீழே விழுந்து விட்டார் அவர். மறுபடியும் இவர் மேலே அங்கே இந்திரலோகத்துக்கு போயிட்டார். அப்படி இந்திராதிகளுக்கும் பதவியை கொடுத்து எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் உள்ளவராக இருக்கிறதுனால் சத்ய மகேஸ்வரா பூத மகேஸ்வரா பிறகு ஆதி தேவா. பகவான் எப்படிப்பட்டவர்? ஆதி தேவா, முதல் கடவுள். முதல் கடவுள்னு பிள்ளையாருக்கு தானே சொல்கிறது? ஆமாம், அவருக்கு தான் சொல்லணும். ஆனால் பிள்ளையார் யார் தெரியும்னு வேற ஒன்றும் இல்லை. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. பரமேஸ்வரன் அம்பாள் அப்படி பார்த்தாராம், அம்பாள் பரமேஸ்வரன் பார்த்தார். பண்டாசுர யுத்தம் நடக்கிற காலத்தில் என்னாச்சு, அசுரர்கள்லாம் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கிற காலத்தில் இந்த அம்பு வில்லுலேருந்து அம்பு போகுமேனால் அந்த அம்புக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்ன லிமிட் இருக்குது? ஒரு 10 மைல் வரைக்கும் போகலாம். பார்வலாக மந்திரபூரிதமாக இருக்குமே என இது அவள் கண்டுபிடிச்சா. கண்டுபிடிச்ச என்ன பண்ணினா, தேவதைகளுடைய அம்பு நம்ம மேலே விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக 40 மைலுக்கு 40 மைல் ஒரு யந்திரத்தை ராத்திரியோட ராத்திரி தயார் பண்ணாராம். விக்ரம் யந்திரம்னு பேர். அந்த யந்திரத்தை தயார் பண்ணி தேவாசுராளுக்கு நடுவில் வச்சு விட்டார். இப்போ என்னாச்சுன்னா, இந்த அரக்கர்களுக்கு என்னாச்சு, அரக்கர்களும் பானம் போட முடியாது இந்த பக்கம், ஏன்னா 40 மைல் வராதே. ஆனாலும் என்னன்னா, இவா கஷ்டப்படட்டும், இவாளுடைய அம்பு நம்ம மேலே விழாமல் இருக்கட்டும், நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும், அதுக்குள்ளே நம்ம எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற அபிப்பிராயம். ஏன்னா இவள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாளே, இவள் கொல்லணும் முயற்சி இவருக்கு இருக்கு. அவளுக்கு தெரியும் இவள் என்ன பண்ணினாலும் இவள் அம்பு நம்ம மேலே வராது, அவன் தாண்டி வர முடியாது, ஸோ நம்ம அதை பார்த்துவோம் அப்படிங்கிறதுல விக்ரம் யந்திரத்தை நிர்மாணம் பண்ணி வச்சு விட்டா. காலம்பரம் எழுந்து யுத்தத்துக்கு போகிறா. தேவதைகளுடைய யுத்தம்லாம் அந்த பக்கம் போகிறது, ஆனால் ஒரு அம்பும் போல நடுவுலேயே விழருது. அரக்கார்கள்லாம் ஆனந்தமாக கூத்தாடிட்டே இருக்கா அந்த பக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளால் கிராஸ் பண்ணியும் போக முடியல, அம்பையும் போட முடியல, அவளை ஜெயிக்காத போனால் அப்படியே டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கமே அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அம்பாளை போய் கேட்டாலாம் இப்படி ஆச்சு. என்ன சொல்வா அம்பாள் என்ன பண்ணினா, பரமேஸ்வரனை அப்படி பார்த்தாலும் அப்படின்னு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்ததுமே பரமேஸ்வரன் முகத்தை ஒரு மாதிரி வச்சாராம். அந்த ஒரு மாதிரி வச்ச முகம்தான் கணபதினர். காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. அப்ப ஏற்பட்டது கணபதி ஸ்வரூபம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். அந்த பரமேஸ்வர ஸ்வரூபமே ஆதிதேவர், உலகத்துக்கு எல்லாம் முதல் கடவுளாக இருந்தவர். அவருக்கு அப்பா யாருன்னு கேட்கப்படாது. மகாவிஷ்ணுக்கு அப்பா யாருன்னு கேட்டால் சொல்ல முடியும், சிவனுக்கு அப்பா யாருன்னு ஒன்றும் கிடையாது. ஒரே ஸ்வரூபம், முதல்ல இருந்ததான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தில் தான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. பின்னால் தோற்றங்கள் எல்லாம் அந்த மூலஸ்வரூபம். அதனால் அவருக்கு ஆதி தேவர்னு பேர். தேவகான்னா தேவ திவிதாதுக்கும் பிரகாசம்னு அர்த்தம். திவு கிரீடா விஜிகேஷா ஸ்துதி மோத காந்தி கதிஷு, காந்தி ஸ்வரூபம். முதல் முதல்ல ஆதி காந்தியாக இருக்கிறவர். சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ இவைகள்லாம் அந்த அவளுடைய ஒளியை பரமாத்மானிடத்தில் தான் தான் பெற்றுக்கொள்கிறது. முதல் ஒளி யாரு? அவர் இடத்துல தான். யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம். அது ஒழித்தால் அதுக்கு பின்னால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வாங்கிட்டு இதெல்லாம் பிரகாசிக்கிறது. ஆகையால் உங்கள் கையில் எழுதுகிற சக்தியோ காலில் நடக்கிற சக்தியோ கண்ணில் பார்க்குற திறமையோ அது அந்த ஆதிதேவனிடத்துலேருந்து வந்தது. ஆகையால் எல்லோருக்கும் எல்லா திறமையும் எல்லா சக்தியும் வழங்கி கொண்டிருக்கக்கூடியதான பிரகாச வடிவமாக இருக்கக்கூடியவர் ஆதிதேவ. சர்வபூதான ஆதியந்தே அனேனா இது ஆதி எல்லா பூதங்களையும் தான் பிரளய காலத்தில் தனக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். ஆயல் ஆதியதே இது ஆதி ஆதிஷ்டாசௌ தேவஸ்தா இது ஆதி தேவா ஆதிதேவனா இருக்கார். பிறகு ஆதிதேவன் மட்டும் இல்லை சார், மகாதேவா. சில அதில் நாலு குழந்தைகள் இருக்கா. முதல் பையன் பெரியவன், ஒன்றும் படிக்கல, ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் பின்னால் இருக்கிறவர் ரொம்ப சுட்டியாக இருப்பார். முதல்ல வந்ததான காதை விட பின்னால் வந்ததான கொம்பு கூறுனா விவாதம் ஒழுக்க பதில். ஆனால் முதல்ல பிறந்ததுனாலேயே வசத்தின்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் முதல்ல பிறந்தவாலும் வசத்தியாகவும் இருக்கிறான். அதனால் ஆனால் இவர் எப்படின்னார், ஆதிதேவனாக இருக்கார் மகாதேவனாகவும் இருக்கார். மகத்துவம் என்ன இவர் இடத்துல, அந்த உயர்வு எதை பற்றி, உயர்வு எப்படி அவருக்கு உயர்வு வந்தது, எப்படிப்பட்டதான மனுஷியாளாக இருந்தாலும் அவளுக்கு உதவி பண்ணி அவளை தன் பக்கம் திருப்பி வைக்கக்கூடியதான ஒரு சுரூபம், அந்த மனசில் இருக்கக்கூடியதான குணம் இருக்குது பார்த்தேடா, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறோம். கர்காச்சாரியார் பார்க்குறார் கிருஷ்ணனுக்கு என்ன பேர் வைக்கலாம், நந்தர் சொல்கிறார் நீங்கள் எங்கள் எங்கள் பையனுக்கு நாமகரணம் பண்ணி வைங்கோ. அவர் பக சந்தியனந்த நாமானி அனந்தானி நாமானி, ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்குது, எந்த பேரை வைப்பேன் நான் ஒன்றும் தெரியலையே எனக்கு. இருந்தாலும் கர்ஷனா கிருஷ்ணா எல்லோருடைய மனசையும் கவருகிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப அழகான ஒரு பதார்த்தம், மனசை கவரக்கூடியதான பதார்த்தம். ஆனால் அந்த பக்கம் மனசு திருப்பலை, நம்ம உலக பக்கமாக மனசை திருப்பி இருக்கோம், இங்கே சுற்றி கொண்டிருக்கோம். ஆகையால் நம்ம வரை பார்க்கலாம். ஒரு கணம் வாழ்க்கையில் ஒரு நாள் இதயத்தில் வரை பார்த்து அதுக்கப்புறம் உலகம் உங்களுக்கு பிடிக்காது, உலகத்தில் இருக்கிற பதார்த்தம் சுவைக்காது. அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்கத்தான் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி கொண்டேன். அந்த முதல் தரம் அவரை பார்ப்பதற்காகத்தான் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி எக்கேன தானேன தபசா அநாசி. இத்தனையும் அந்த முதல்ல ஒரு கணம் அவரை பார்க்க, அவரை அறியணும் எனக்கூடியதான சுவை உங்களுக்கு உண்டாகணும், ஒரு அவா உண்டாகணும். அது ஜென்மாந்தரத்தில் சத்சங்கத்தினால உண்டாகும். சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. மனுஷனுக்கு உலகத்தில் ஆசை இருக்கப்படாது, தன முதலிய பதார்த்தங்களில் ஆசை இருக்கப்படாது. எல்லாருக்கும் எனக்கு கொடுக்கட்டும் எனக்கு கொடுக்கட்டும்ங்கிற எண்ணம் இருக்கப்படாது. நம்மளால் முடிஞ்சது நாலு பேருக்கு சகாயம் பண்ணுவோங்கிற எண்ணத்திலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தேடையானால் நிச்சயமாக பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அனுகிரகம்னா என்ன அர்த்தம், உங்கள் இதயத்துக்குள்ள அவருடைய தோற்றம் தோணுதல், அவ்வளோ. அதை பண்ணுறதுனால இவர் மகாதேவன், எல்லா தேவர்களோட உயர்ந்ததான தேவர். சர்வான் பாவான் பரித்தியஜா, எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு ஆத்மஜானயோகோ ஐஸ்வர்யே மகதி மகியதே. ஆத்மஜானம் எனக்கூடியதான ஐஸ்வர்யங்கள் மிக சிறந்ததான ஐஸ்வர்யங்கள்ல மகியதே, உயர்ந்தவராக ஆகிறார். தஸ்மாதுச்சதே மகாதேவா, அதனால் அவருக்கு மகாதேவான்னு பேர். இந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு எட்டு நாம வச்சிருக்க, பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதேர் தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, கடைசியில் மகதே தேவாய நம, அதான் மகாதேவன்னு. இந்த மகதே இந்த எட்டு நாம சொன்னால் போருமா, வேற ஒன்றும் வேண்டாம். இந்த எட்டு நாம ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சொன்னால் எல்லோரும் சொல்லலாம், புருஷால் சொல்லாமா, ஸ்திரீகள் சொல்லாமா, கல்யாணம் ஆனா சொல்லாமா, எல்லாம் எத்தனை டவுட் வரணும் ஒரு இடத்துல அத்தனை வருது சார், இங்கே தான் வருது. அதே போல இட்லி சாப்பிடலாமா இல்லை டவுட் வருதோ, கல்யாணம் ஆனாதான் சாப்பிடணும் சார், முன்னாள் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சந்தேகமே வராது நமக்கு. இதை மட்டும் விஷ்ணு சாஸ்திரம் ஸ்திரீகள் சொல்லலாமா, என்ன டவுட், பகவான் எல்லாருக்கும் ஒன்று தானே, அது ஏன் தெரிய மாட்டேங்கிறது. இந்த நாமாக்களை எட்டு நாமாக்களை சொன்னால் ஆசுதோஷின்னு பேர் வருது. அடுத்த க்ஷணம் உங்களுக்கு ஆச்சாரியனை கொடுக்க, உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியனை கொடுத்து அவருக்கு உங்களுக்கு புரியும்படி பண்ணுறது. அதனால தான் அவருக்கு மகாதேவான்னு பேர். மகத்துவம் என்ன மகத்துவம், உங்களை ஆத்ம ஜானத்தில் சேர்த்து விடக்கூடியதான மகத்துவம். நம்ம இஷ்டம் இல்லாமல் நம்ம எங்கெங்கேயோ சேர், அது வேணும் இது வேணும் எதையோ கற்றுக்கிறோம் சார் வாழ்க்கையில். குதிரை சவாரி கற்றுக்கிறோம், இப்போ உனக்கு எதுக்குப்பா அதுன்னு கெட்டுக்குமே இருக்கட்டுமே, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே, இது வேறு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, உன்னை பற்றி தெரிஞ்சுண்டியோ, அதை சரி மனுஷிய அழகு எங்கெங்கேயோ ஆசை போறது, ஆனா எது வேணுமோ அது வரல. உங்களுக்கு ஆத்ம ஜானத்தை வரவழித்து, அதுல ஆசையை வரவழித்து உங்களுக்கு ஆத்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மகாதேவத்வம். அதான் விசேஷமா சொல்ற. ஆகையால் சர்வான் பாவான் பரித்தியஜ, எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு ஆத்ம ஜானையோ ஐஸ்வர்ய மகதி மகியதே தஸ்மாதுச்சதே மகாதேவா. அதற்கு பிறகு ஆதிதேவோ மகாதேவா தேவேஷா பிராதான்யேன தேவானாம் ஈஷா. தேவதைகளுக்கு மனுஷியால் இப்படி விடுங்க, தேவதைகளுக்கும் ஒரு கண்ட்ரோலர் வேணும். ஏன்னா தேவதைகள்லையும் அக்னி, யமன், வருணன் இப்படி தேவதைகள்லாம் இருக்கா. இந்த தேவதைகள்லாம் திக்குகளையெல்லாம் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கா. அவாவா ஒழுங்காக அந்த காரியத்தை நடத்தணுமோ. இவாளுக்கெல்லாம் அதிகமான பவர்ஸ் வேற இருக்கு, அமிதமான ஒரு சக்தி இருக்கு. இப்படிப்பட்டதான சக்தி உள்ள தேவதைகள் அவ உலகத்துக்கு நல்லதை பண்றதுக்காக அவ நல்ல வழியிலேயே இருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி அப்படி போகப்படாது. அந்த டிசிப்ளின்னு ஒன்று இருக்கணும், அது வேணும் சார். அது நமக்கு லாக்கிங். ஒரு நாள் மாதிரி காலமே நாளை முக்கால கெழுந்துண்டு காலக்கிரத்தங்களை முடிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்போம். சூரியன் உதிக்கிற காலத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ காயத்திரி ஜபம் பண்ணி உதிக்கிற சூரியன் உத்யந்தம் அஸ்தம்யந்தம் ஆதித்யம் அபித்யாயன், உத்யந்தம் அஸ்தம்யந்தம் ஆதித்யன். உதிக்கிற சூரியனையும் அஸ்தமிக்கிற சூரியனையும் பார்த்து நினைத்து தியானம் பண்ணிலையானால் சகலம் பத்ரமஸ்னுதே, எல்லா விதமான புண்ணியங்களும் க்ஷேமமும் ஏற்படும். வேற ஒன்றும் வேண்டாம். காயத்ரி மந்திரத்தை சொல்லுண்டு உதிக்கிற சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். அதே போல் அஸ்தமிக்கிற சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணும். சூரியன் அஸ்தமிச்சு ஒரு அரை மணி நேரம் ஆனப்புறம் அப்படி மெல்லமா சந்தியா வந்தனுக்கு இறங்குறேன் சார்னு என்னத்தை பண்ணுறதுன்னு. சாயங்காலமும் சூரியன் இருக்கும் பொழுதே சந்தியாவந்தனம் பண்ணும். உதிக்கிற காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணி முடிக்கிற காலத்தில் அந்த சூரியனை பார்க்கணும். இப்படி சந்தியாவந்தனத்துக்கு சமயம் வச்சிருப்பா. பண்ணுறவளுக்கு என்ன சமயம், வேற யார் பண்ணால் அதை வளர்க்கணும், அது வேற. ஆனால் நமக்கு எப்போ பண்ணணும்னு தெரியணுமா இல்லையா. இப்படி அந்த சூரியனை பார்க்கறதுன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோமோ இல்லையா, அந்த சூரியன் கரெக்டாக அந்த சமயத்துக்கு உதிக்கணும். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நம்ம போகப்படாது. ஏன்னா அவர் ஒரு நிமிஷம் டிலே ஆனால் ஜனங்களுக்கு கஷ்டம். ஆகையால் அவ பேஷா ஸ்மாத்வா தப்பவதே பேஷா உதேதி சூர்யா, அந்த பரமாத்மாவுடைய பயத்தினால சூரியன் கரெக்டாக உதிக்கிறார். பீஷாஸ்மாத் இந்திரச்சா கிரிஷ்டா மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. யாராருக்கு சரீரத்தில் எத்தனை செகண்டு பிராணம் இருக்கணுமோ அத்தனை செகண்டு தான், அதுக்கு மேலேயும் முன்னாலேயும் பின்னாலேயும் எடுக்க முடியாது. இப்படின்னு எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணி தன் வசமாக வைத்து கொண்டிருக்கார் பரமாத்மா. ஆகையால் அவர் தேவதைகளுக்கும் ஈசனாக இருக்கிறதுனால் அவருக்கு என்ன பேர், தேவேசா ஆதிதேவோ மகாதேவா தேவேசா பதம். அதற்கு பிறகு தேவபிருத் குரு தேவான் பிபர்த்தி இது தேவபிருத் சக்ரஹா. தேவதைகளுக்கெல்லாம் அவளை கட்டி காப்பாத்தி அவளுக்கு வேண்டிய வேலைகள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் அதிபதியா இருக்கார் இந்திரன். அந்த இந்திரனுக்கும் குருவா இருக்கார். இந்திரனுக்கு குரு யார் சார், பிருஹஸ்பதி. பகவான நாம குருவாக தியானம் பண்ணும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பகவான குருவா உபாசனம் பண்ணும். குருவுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பார்க்கணும். குருன்னா யாரு, குகாரோ ஹியந்தகார சாத் ருகாரஸ்தன்னிவர்த்தக. இதயத்தில் இருக்கக்கூடியதான காரிரட்டை கிழிச்சு எரிந்து உங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை ஞானம் வரும்படி பண்றவர். ஆகையால் தேவபிருது தேவதைகளுக்கும் அதிபதியாக இருந்த போதிலும் அவனுக்கு கர்வம் வராமல் அவன் வழி தவறாமல் இருப்பதற்காக அவனுக்கும் குருவாக இருந்து கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கார். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இந்திரன் தப்பு பண்ணிவிட்டார். தப்பு பண்ணிவிட்ட பிறகு எங்கெங்கே போகிறது, மகாவிஷ்ணுவிட்ட தான் போவார். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார், ஏனப்பா இத்தனை நாள் டிலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தியே, அதே ஒரு வார்த்தையும் சொல்வார். ஆனால் பார்த்துக்க நான் பார்த்துக்க. அப்போ எல்லாவற்றையும் காப்பாற்றி எல்லோருக்கும் கருணா சமுத்திரமாக இருக்கக்கூடியதான அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படி இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். ஆகையால் அவருக்கு தேவபிருத் குருஹோ அப்படின்னு தேவான் பிபர்த்தி இது தேவபிருத் சக்கர தஸ்யாபி சாசிதா இது தேவபிருத் குருஹோ தேவானாம் பரணாத் சர்வ வித்யானாம் ச நிகரணாத். அதோடு மட்டும் எல்லா வித்தியைகளையும் சொல்றதுனாலையும் அவருக்கு தேவ பருத் குரு. குருன்னா என்ன அர்த்தம்? கதை பேசுறவர்கள குரு. சில பேர் குருகிட்ட போயிட்டு மணிக்கணக்காக பேசிட்டு அப்புறம் என்னாச்சுன்னு சமானமா பண்ணிட்டு சரி ஒரு கை குறையிருந்து நீங்களும் வாங்க சீட்டாடுவோம் அவரையும் எழுதி விட்டுறதுக்கு விவகாரம் முழுக்க. அப்படி பண்ண சேவா மத்தியம பாவேன ராஜ வந்தி குரு ஸ்திரியா. ஒரு பயபக்தியோட இருக்கணும். அப்படி அந்த குருஸ்வரூபமா இருந்து கொண்டு எல்லோரையும் கருணாமூர்த்தியா இருந்து காப்பாற்றக்கூடியதான உயர்ந்ததான ஸ்வரூபம் இப்படி பகவான் நாமாக்கல்ல. கபஸ்தினேமிஸ்வஸ்தோபூத மகேஸ்வர ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவ பக்குரோ வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் புத்தரோ கோபதிர் கோப்தா ஜானகம்ய புராதன சரீர பூத பிருத் போக்தா கபீந்திரோ பூரி தட்சணா அப்படிங்கிற மக்கள் இதை